இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்குள்ள தலைப்பு பாவியாக பூந்து பரிசுத்தமானவனாகின்றேன். யோவான் புஸ்தகம் 10:9 எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை பற்றி ஒரு உவமையை சொல்லிக்கிட்டு இருக்கார். எப்படி ஆடுகள் சத்தத்தை கேட்கும் சொல்லிட்டு, அப்போ அவங்களுக்கு புரியல. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், நானே ஆடுகளுக்கு வாசல், சொல்ற என் வழியாக ஒருத்தன் உரு பிரதேசித்தார் அப்படின்னா என் மூலியமாக உள்ளுக்கு போகணானா அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அடுத்தது தொடர்ந்து சொல்கிறார், திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும்ன்றான், வேற ஒன்றுக்கும் வரவில்லை, நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவனை பூர்ணமாக கொடுக்க வந்தேன் என்று சொல்கின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், நானே அந்த வாசல், அந்த வாசலுக்கு நீங்கள் நுழையப்ப, நீங்கள் எந்த வாசலுக்கு நுழையிறீங்க, இயேசு கிறிஸ்துவோடைய வாசலுக்கு நுழையிறீங்க. பாருங்க, நமக்கு பிரச்சனை எல்லாம் நம்மளுடைய இருதயம், அந்த இருதயம் அது இயேசு கிறிஸ்து அதை ஆளுகை செய்ய நம்ம விடணும். நம்ம இதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நம் உள்ளுக்கு இருக்கின்றார். அவர் எங்கே இருக்கின்றார், ஆவியில் இருக்கின்றார். அவர் வந்து நம்மளுடைய ஆத்மாவின் மனவாளன், நம் மனவாட்டி. அந்த ஆவியிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட இருதயத்து உள்ளுக்கு ஒரு உருவாக வேண்டும். அந்த ஆத்மா உள்ளுக்கு உருவாக வேண்டும். எப்படி உருவாக வேண்டும், அவர் உருவாகிறதுக்கு நம்ம விட வேண்டும். அதனால் தான் அவர் வெளிப்பாடு புஸ்தகத்தில் சொல்கிறார், இதோ உங்கள் இருதய கதவுலேருந்து அவர் தட்டுகிறாராம், அதை திறக்க சொல்கிறார், அந்த இடத்த எனக்கு கொடு என்று சொல்கிறார். அந்த இடத்த கொடுக்கப்ப அவர் ஆளுகை செய்வார். அப்போ நம்ம இருதயமானது என்ன சொல்லுது, சில இடத்த நம்ப மாட்டேங்குது இதெல்லாம். ஏன்னா உலகத்தினால் வருஷ கணக்கில் உலகத்தில் இருந்ததுனால அதனால அதுக்கு புரிய மாட்டேங்குது, அது ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ இன்றைக்கி பாருங்க, நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு சிறு பிள்ளை, சிறு பிள்ளைகிட்ட எந்த பாவமும் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் இது மனிதனோட புரிந்துணர்வு, மனிதன் இப்படியாக நினைக்கின்றான். அவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளை ஒரு பாவமும் செய்யலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சகோதர சகோதரிகளே, நம்ம அப்படிதான் நம் சிந்தை யோசிக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வசனம் என்ன சொல்கின்றது, ஒருவன் மூலியமாக இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது. யார் அது, ஆதா மூலியமாக இந்த உலகத்தில் பாவம் வந்தது. அதனால ஒரு சிறு பிள்ளை பிறக்கப்ப கூட ஆதாம் செய்த பாவம் அந்த சிறு பிள்ளையோட சிறு பிள்ளையோட இரத்தத்தில் இருக்கின்றது, அந்த பாவம் இருக்கின்றது. ஏன்னா ஆதாம் செய்த பாவம் அங்கு உள்ளுக்கு இருக்கின்றது. அதனால தான் அந்த பிள்ளை பிறக்கப்ப அந்த பாவத்தில் பிறக்குது. அந்த பிள்ளைக்கு போறாம கசப்பு வெறுப்பு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அது உள்ளுக்கு இருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு ரட்சிப்பு வந்தது, அது மூலியமா நமக்கு பரிசுத்தம் வந்தது. அப்ப அவர் என்ன சொல்ற, நம்மளை பரிசுத்தமானாக மாத்திக்கின்றார். யார் மூலியமாக, இயேசு கிறிஸ்து மூலியமாக நாம் பூரப்ப நாம் பரிசுத்தமாகின்றோம், பரிசுத்தமானாக மாறுகின்றோம். சில பேருக்கு இது ஏற்றுக்கொள்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆமா, நீ பெரிய பரிசுத்தவான், நீ பெரிய நீதிமான், இப்படிதான் பேசுவாங்க. நானும் கேட்டிருக்கேன். சகோதர சகோதரிகளே, யார் இந்த பரிசுத்தவான், யார் இந்த நீதிமான்? நீங்கள் ஆங்கில பைபிளை, கத்தோலிக்க ஆங்கில பைபிளை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல சென்ட் அந்தனி, சென்ட் ஜோசப், சென்ட் ஜான், சென்ட் ஆண்ட்ரூ, இப்படிலாம் எழுதியிருக்கோம். யார் இந்த சென்ட்? புனிதர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், அவங்கள சென்ட்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனம் இப்போ இந்த சென்ட்னு சொல்லப்ப நம்ம உள்ளுக்கு நினைப்போம், ஓ இவங்களாம் இந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போக முடியாது, இந்த கட்டத்துக்கெல்லாம் நம்ம போக முடியாது என்று சொல்லிட்டு. இந்த கத்தோலிக்க வேதகமத்தில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கத்தோலிக்க பைபிளில் சங்கீதம் 31:23 பழைய ஏற்பாடு, அந்த இடத்துல இருக்கு, பரிசுத்தவான்களை கத்தர் நேசிங்கன்னு சொல்லி. அப்போ அந்த பரிசுத்தவான் யார், அந்த பரிசுத்தவான் யாருன்னா, பரிசுத்தவான் அது நீதிமான் யாருன்றா, பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். நீங்க என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உங்களை இந்த பூமியிலிருந்து பிரித்து எடுத்து தன்னோடையவனாக மாத்தி, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளுக்கு இருக்கின்றார். பிரித்து எடுக்கப்பட்ட மக்கள்கள், இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி நடக்கிற மக்கள்கள், உலகத்தின் பாவத்தை விட்டு மனம் திரும்பின மக்கள்கள், அவங்க தான் இந்த நீதிமான், அவங்க தான் இந்த பரிசுத்தவான். கத்தோலிக்க வேதாகமத்தில் எழுதிக்கு நம்ப அந்த சேன் என்று சொல்றோமா, அந்த சேன்ட், அந்த வயசு வேதவசனம் அதே வார்த்தை தான், சேன்ட்னு எழுதியிருக்கு. ஞானம் என்று சொல்லி ஒரு புஸ்தகம் கத்தோலிக்க வேதாகமத்தில் இருக்கு. அந்த ஞானம்ன்ற எடுத்து ஆங்கிலத்தில் 5வது அதிகாரம் வசனம் 5 எடுத்து வாசித்தீங்கன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் எழுதியிருக்கு செயிண்ட் நம்மளை குறித்து எழுதியிருக்கு, இயேசு கிறிஸ்து பின்பற்றி நடத்துகிறாங்க. அதே கத்தலிக்க வேதாகமத்தை எடுத்து அப்போஸ்தல் பணி 9:13 எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல பவுல் சொல்கின்றார், அனானியாஸ் என்று ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கப்ப அனானியா சொல்கிறாரு, யாரு இந்த பவுல் சின்னப்பர் வந்து பெரியப்பர் சின்னப்பராக மாறன் அவர் வந்து அநேக பரிசுத்தவான்களை உம்முடைய பரிசுத்தவான்களை துன்புறுத்துறார் என்று சொல்லி சொன்னார். அப்போ அந்த பரிசுத்தவன் யாரு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடந்த மக்கள்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற மக்கள் தான் பரிசுத்தவான்கள், அவங்க தான் இந்த செயிண்ட். ரோமர் புஸ்தகத்தில் எடுத்து பாருங்கள் 8:27 இந்த பரிசுத்தவான் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணுறாராம். அப்போ யார் இந்த பரிசுத்தவான்? சகோதர சகோதரி நீங்களும் நானும் தான். இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் நடக்கிற நம்ப தான் வேதம் பரிசுத்தவான்கள் என்று சொல்கின்றது. இது எப்படி ஆகும் என்று சொல்லி நினைக்காதீங்க, அதுதான் மனிதனுடைய சிந்தை, இதை புரிந்து கொள்ள முடியாது. நம் இருதயம் இப்படியாக ஆகப்பட்டது, நம் இருதயம் சிந்தையும் உலகத்தில் இருக்கப்ப இல்லை நம்மளாம் பரிசுத்தவானாக முடியாது, நம்மளாம் அச்சிஸ்தராக ஆக முடியாது, நம்மளாம் வந்து இந்த நம்மளாம் இந்த பரிசுத்தவான் நீதிமானா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம் சிந்தையில போடப்பட்டது. ஆனால் நீங்களும் நானும் சொல்றதா? அளவுகோல் என்ன? நம்மளுடைய அளவுகோல் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எப்படி பாவம் ஆதாம் மூலியமாக வந்ததோ இன்னைக்கு பரிசுத்தம் இயேசு கிறிஸ்து மூலியமாக வந்தது. இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சொல்ல நீ பரிசுத்தவான் என்று சொல்கின்றார். இதுக்கு இதை வந்து நீங்க மறுத்து பேசாதீங்க, இது இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். பாருங்க, பாஸ்டர் கிறிஸ்தி அவரோட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா கூட அவர் இயேசு கிறிஸ்துவ பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறார், கெட்ட வார்த்தையில திட்டி இருக்கிறார். இப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டுகொண்டு அவரை பரிசுத்தவானா மாத்திட்டார். அப்போ பாஸ்டர் கிறிஸ்து கூட யோசிக்கலாம், என்னடா அது கெட்ட வார்த்தையில பேசுனேன், இன்னைக்கு வேதம் என்ன பரிசுத்தவானா மாத்துது என்று சொல்லி. அது காரியம் அல்ல. நீங்களும் நானும் என்ன யோசிக்கிறோம் காரியம் அல்ல, இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து அவர் என்ன சொல்கின்றார். அவர் என்னை பரிசுத்தவான்னு சொல்லி அழைத்தார்னா அவர் சொன்னதுதான் உண்மை, நான் பரிசுத்தவான், அவர் கண்ணு முன்னுக்கு நான் பரிசுத்தவான். அதனால நம்ம பரிசுத்தவான்னு சொல்லப்ப நம்மளோட ஒரு அளவு கொள்ள வச்சு பார்க்குறோம், ஓ பரிசுத்தவான்னா இது இதெல்லாம் செய்யணும். நம்மளோட அளவு கோரை வச்சு நம்மளோட அளவு கோலை வைத்து பரிசுத்தவான்லாம் இப்படி இருக்கணும், அவன் வெள்ளை அங்கி போட்டிருக்கணும், இவன் வந்து திருமணம் பண்ணக்கூடாது, இவங்க வந்து எங்கேயும் போகக்கூடாது, இந்த காரியெல்லாம் செய்யக்கூடாது, இவங்க தான் பரிசுத்தவான். இது யாரோட அளவுகோல்? இது மனிதனோட அளவுகோல். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட அளவுகோல் தான் என்னைக்கு நிற்கும். இயேசு கிறிஸ்துவோட அளவுகோல் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ பரிசுத்தவான் என்றார், நீ நீதிமான் என்றார், நீ செயிண்ட் அப்படின்னு சொல்கின்றார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க சகோதர சகோதரில், அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ இந்த பரிசுத்தவான்கள்லாம் யார்? அவர் சுத்திகரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு அவர் இயேசுக்காக ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கிறார். அவன் வந்து பாவம் செய்கிறவன், தொடர்ந்து பாவம் செய்கிறவன் அல்ல. பாவத்தில் பரிசுத்தவான் உழுக முடியும், நானும் உழுக முடியும், நீங்களும் உழுக முடியும். ஆனால் பாவத்துள்ளுக்கு நிலைத்திருக்கிறது அல்ல, அதை விட்டு நம்ம வெளியாகிடுவோம். நம்மளுடைய இருதயத்துள் நம்ம அன்று இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளுக்கு இருக்கனால அவன் பாவத்து உள்ளுக்கு நம்ம தொடர்ந்து பாவத்தை செய்ய முடியாது, நம்ம வெளியாகிடுவோம். அவன் தான் பரிசுத்தவான். பாவத்துள்ளுக்கே நிலைந்துக்கிட்டு பாவத்தை செய்தவன் வேதம் தெளிவாக சொல்லுது, அவன் பிசாசினால் பறக்கப்பட்டான்னு சொல்லிட்டு. ஒரு உதாரணம் சொல்லப்ப, இப்போ ஒரு பிச்சைக்காரன் அவன் வருஷ கணக்கில் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு டவுனில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் வாழ்க்கையில் பிச்சை எடுக்கிறது தான் உனக்கு தெரியும், வேறு ஒன்றும் உனக்கு தெரியாது. திடீர்னு அன்னைக்கு இந்த நாட்டு அரசர் அகோம் வந்து பார்த்து அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறார், பாடி கார்டை சொல்கிறார், போய் அந்த பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு. அவரோட தன்னோட காடியில் ரோல்ஸ் ராய்ஸில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அரைமணிக்கு கூட்டிகிட்டு போகிறார். அரைமணிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறார் அந்த பிச்சைக்காரனை பார்த்து, பிச்சைக்காரனே இன்று முறை நான் உன்னையே என்னோட மகனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பணிவடைக்காரங்களை அரசு அரமணியில் இருக்கிற பரிவடைக்காரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த பிச்சைக்கார உடுப்பு எடுத்துட்டு அவனுச்சுட்டாங்க, போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் போயிட்டு எல்லாம் உடையெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து புத்திரனாக நிற்கிறார். அவர் நேற்று வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிச்சை எடுத்துருந்தாரு. இன்னைக்கு வந்து அரண்மனையில் புத்திரராக இருக்கிறதுக்கு அந்த அரசன் அந்த அகோங் இப்போ அதிகாரத்தை கொடுத்தார். இப்போ இந்த மனுஷன் என்ன செய்யணும்னு, அந்த பிச்சைக்காரன் என்ன செய்யணும்னா, அவனுடைய இருதயம் அவனுடைய சிந்தை பிச்சை எடுக்கிறது பற்றி இருக்குது. இப்போ வெளித்தோட்டமாக மாறிட்டான். அந்த அரச அந்தது குமாரனின் ஒரு உடையை உடத்தி அவன் இருக்கிறான், அரண்மனையில் இருக்கிறான். ஆனால் அவன் இருதயம் இப்போ என்ன செய்யணும்னா, ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு அரசனோட பிள்ளை என்று சொல்லி, நான் ஒன்று ராஜாவோட பிள்ளை என்று சொல்லி அவனோட இருதயம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குன்றது. எங்கே பிச்சை எடுத்தானோ அதே இடத்துக்கு அந்த இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க, ஏய் நீ வந்து என் கூட பிச்சை எடுத்தானே, அவன் கூட்டாளி சொல்லி நீ என் கூட தானே பிச்சை எடுத்து இப்படின்னா இங்கே இருக்க காடியில் இருக்கப்ப சொல்லப்ப அவன் போய் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பானா? அவன் என்ன சொல்லப்போ, அவனுக்கு தெரியும் அவன் யாருன்ட்டு. பிச்சை எடுத்த ஒரு காலம் உண்டு, ஆனால் இப்போது அரசனோட மகனாக இருக்கின்றான், புத்திரனாக இருக்கின்றான். இப்போ அவன் என்ன செய்யணும், அதை ஏற்றுக்கணும். அவன் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆமாம், இப்போ அவன் யாரு, அவன் புத்திரன், அவன் இப்போ புத்திரன், சகோதர சகோதரி. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிற இந்த அளவுக்கோள் நீங்க போடல. இயேசு கிறிஸ்து பாவியா இருக்கிற உங்களை இன்னைக்கு அவர் பரிசுத்தமானா மாத்திட்டார். செயின்ட், எப்படி செயின்ட் ஆண்டனி, செயின்ட் ஜோசப் அப்படிலாம் சொல்றவங்க, செயின்ட் ஜான் அப்படிலாம் சொல்றவங்க, அந்த தகுதிக்கு இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு போய் வைத்து அவர் சொல்கிறார், நீங்க பரிசுத்தமான சொல்லி, நீங்க செயின்ட் என்று சொல்கிறார், நீங்க நீதிமான என்று சொல்கிறார். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க சகோதர சகோதரிகளே, நீங்க பரிசுத்தவான், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரோட வார்த்தையில் அவன் நம்மளை குறித்து சகோதரன் என்று சொல்றதுக்கு அவர் வெக்கப்படலைன்னு சொல்லி, எப்படி போயிட்டு பாவியை போயிட்டு அவர் சகோதரன் சொல்லுவார்? எப்படி போயிட்டு மனம் திரும்பாத ஒருத்தனை பார்த்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரன் சொல்லுவார்? சொல்ல மாட்டார்ல. அதான் இயேசு கிறிஸ்துவனை பார்த்து சொல்கிறார், நம்ம சகோதரன், அவர் நம்மளை சகோதரன் என்று சொல்றதுக்கு அவர் வெக்கப்படவில்லையா? இப்போ தேவனுடைய புத்திரா இருக்கிற உங்களுக்கு உடைய மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசின் மேல் அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களால் அந்த அதிகாரம் கொடுத்ததுனால பிசாசை நீங்கள் விரட்ட முடியும். அப்படி பழைய வாழ்க்கையில் உள்ள பழக்கம், சிகரெட் குடிக்கிறது, புகை பிடிக்கிறது இருந்தால், தண்ணி போடுற பழக்கம் இருந்தால், இப்போது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த அதிகாரத்தை கொண்டு விரட்டி அடிக்க முடியும். அந்த பழைய காரியத்தில் நீங்கள் கட்டுண்டு இருக்க தேவையில்லை. ஆங்காரம் கோபம் இருந்தால் இயேசு கிறிஸ்து நாமத்தை அதை விரட்ட முடியும். இப்போ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேது. மிந்தி உங்களால் முடியல, பாவத்தில் ஜீவிக்கிறதுக்க முடியல, அந்த அதிகாரம் இல்லை, அந்த வல்லமை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு வரப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய புத்திரனாக மாற்றி தன்னோட பிள்ளையாக மாற்றினால் கூட அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பரிசுத்தவான், இயேசு கிறிஸ்து நாமத்திலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலும் இந்த குணாதிசயத்தையை நீங்கள் மாற்ற முடியும். எப்படி? தேவனுடைய வார்த்தையை பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை செய்யுங்க. அது பரிசுத்த ஆவியானவரே தேவனே இயேசு கிறிஸ்துவே உங்களை அதை செய்ய வைப்பார். எப்பொழுது நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து செய்யறதுக்கு செய்யப்ப கூட, நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க கூட அவரே உங்களை மாற்றிக்கின்றார். இப்போ என்ன செய்யணும், இப்போ நீங்கள் வந்து தேவனுடைய குமாரனாக இருக்கனால கூட நீங்கள் யார் யார்கிட்ட என்னதாவது தப்பு செய்திருந்தீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நீங்கள் வந்ததுனால நீங்கள் யார்கிட்டையாவது பாவம் செய்திருந்தால் நீங்கள் போய் ஒப்புரவு ஆயிருங்க, மன்னிப்பு கேட்டு ஒப்புரவு. அதனால இந்த பாவத்தை வைத்துக்கிட்டு அது ஒரு பெரிய தடங்கள். இயேசு கிறிஸ்து சொல்ல, உன் பாவத்தை நீ பிறர் பாவத்தை மன்னிக்காவிட்டா உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி. அதனால சகோதர சகோதரி, இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தமானா நிற்கிறீங்க. பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றி வைத்திருக்கனால கூட இப்போ நீங்கள் பார்க்கப்ப கூட ஒரு அரசனோட மகன் எப்படி அவன் நடப்பான், எப்படி அவன் யோசிப்பான், எப்படி அவனுக்கு அதிகாரம் இருக்குன்றது நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார், எப்படி ஒரு அரசன் தன் குமாரனுக்கு கட்டளை கொடுக்கறது போல் நம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்தார். அந்த புதிய கட்டளை என்ன, நான் உங்களை நேசித்து போர் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்தார். சகோதர சகோதரி, இந்த கட்டளை கை கொள்ளும், தேவனுடைய வார்த்தையின்படி நடப்போம், எல்லோரையும் நாம் நேசிப்போம். இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.